الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعاشروهن بالمعروف فإن كرهتموهن فعسى أن تكرهوا شيئا ويجعل الله فيه خيرا كثيرا. وقال النبي عليه الصلاة والسلام لا يفرق مؤمن مؤمنا إن كره منها خلقا رضي منها خلقا آخر صدق رسول الله صلى الله عليه وسلم. على وصار العالم نكررت أن بدي يون ما فيه إلا من الله سبحانه وتعالى أولئك أنيت فقلوا مرتاقوا அல்லாஹ்வினால் படைத்த உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனித இனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹ்வினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள் ரசூல்மார்கள் தீர்க்கதரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக கடைசியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை சந்தோஷங்களை மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட என் உயிருமினிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றி வாழ்ந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் எங்கெங்கும் உண்டாவதாக அல்ஹம்துலில்லாஹ். கணேசருக்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் ஒரு பரிசுத்தமான தூய்மையான அர்த்தமுள்ள மாற்றத்தை தந்திருக்கிறான். ஏன் அர்த்தமுள்ள மாற்றம் என்றால் இந்த மார்க்கத்தில் எந்த விதமான சடங்கு சம்பிரதாயங்களும் இல்லை. இந்த நாம் உலகத்திலே வாழும் பொழுது எந்த ஒரு விடயம் அது நல்லதோ அல்லது எங்களுக்கு துன்பத்தை தரக்கூடியதோ எந்த ஒன்றாக இருந்தாலும் சரி அதற்கு நம்முடைய மார்க்கத்தில் ஒரு அழகான வழிகாட்டுதல் தரப்பட்டிருக்கிறது. வெறும் வார்த்தைகளால அல்ல, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களுடன் இரண்டரை கலந்து வாழ்ந்து காட்டினார்கள். வெறும் தொழுகையை மாத்திரமல்ல நோன்பு ஜிக்கல்கள் ஜகாத் ஹஜ் இவைகளையும் செய்து காட்டினார்கள். சஹாபாக்களுடன் இரண்டரை கலந்து வாழ்ந்தும் காட்டினார்கள். வியாபாரம் தொழில்களை செய்தும் காட்டினார்கள். மக்காவுல நபி அவர்கள் அஜியாஸ் என்ற மலை அடிவாரத்தில் ஆடுகளை மேய்த்திருக்கிறார்கள். மதீனாவுல ஜுருஸ் என்ற இடத்தில் நபி அவர்கள் விவசாயமும் செய்திருக்கிறார்கள். மதீனாவுடைய பஜாரில் மார்க்கெட்ல நபி அவர்கள் வியாபாரமும் செய்திருக்கிறார்கள். நபி பட்டம் கொடுக்கப்படுவதற்கு முன்னால நபி அவர்கள் மிஸ்ர், ஷாம், யமன் போன்ற பல நாடுகளுக்கு ஹஜ்ரத் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வியாபார பொருட்களை எடுத்துக்கொண்டு வணிகம் செய்ததாகவும் சரித்திரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நாம் எதை சொல்ல வருகிறோம் என்றால் இஸ்லாமிய மார்க்கம் என்பது வெறும் வணக்க வழிபாடு மாத்திரம் அல்ல. வணக்கங்களுக்கும் நேரகாலம் ஒதுக்கணும். தொழுகை ஆக முக்கியமானது. அதை விட்டவனுக்கு இஸ்லாத்துல பங்கு இல்லை என்று கூறக்கூடிய அளவுக்கு மிக முக்கியமானது.
அதே மாதிரி நம்முடைய கொடுக்கல் வாங்கல், நம்முடைய வியாபாரம், நம்முடைய குடும்ப வாழ்க்கை, நம்முடைய சமூக வாழ்க்கை, இதற்கும் நபியுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய முன்மாதிரிகள் இருக்கின்றன. எப்படி மாஷால்லா நாங்கள் தொடுகின்றோமோ அதே மாதிரி நம்முடைய கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் அவைகளை இஸ்லாமிய முறைப்படி செய்தோம் என்றால் இன்ஷா அல்லாஹ் அதிலே அபிவிருத்தி பரக்கத்தை எதிர்பார்க்கலாம். முன்னொரு காலத்துல நம்முடைய ஊர்கள்ல தெரியும், ஒவ்வொரு வீட்டிலேயும் 8 பிள்ளைகள் 10 பிள்ளைகள் இருப்பாங்க. இப்பொழுது அந்த பிள்ளைகளுடைய எண்ணிக்கைகளும் குறைந்து விட்டன. வீட்டுல 8-10 பேர் இருந்தாலும் வேலைக்கு போறது வாப்ப மாத்திரம் தான். பெரிய எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ் இல்ல, சாதாரணமான சின்ன சின்ன கூலி தொழில், மற்ற சிறிய தொழில்கள்ல தான் ஈடுபட்டார்கள். வீட்டிலே உள்ள 10 பேர்களுடைய தேவைகளையும் அல்ஹம்துலில்லா அல்லாஹ் பூர்த்தியாக்கி கொடுத்தான். இன்று நாம் பார்க்கலாம், சில இடங்கள்ல வீட்டில் உள்ள எல்லாருமே வேலைக்கு போறது, ஆணும் போறது, பெண்ணும் போறது, பெரியவரும் போறது, சிறியவரும் போறது, எல்லாரும் சம்பாதிச்சாலும் எப்ப பார்த்தாலும் கஷ்டம், எப்ப பார்த்தாலும் நெருக்கடி, சிக்கல், கடன். இதுல நாங்க ஆழமாக ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் எங்கேயோ ஒரு இடத்துல ஓட்டை இருக்குது. எங்களை கொடுக்கல் வாங்கல்ல, எங்களோட வியாபாரத்துல, நாங்க செய்யற ஜொப்புல எங்கேயோ சில தவறுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால இந்த தவறுகளின் மூலமாக அதிலே உள்ள வரக்கத்துகளை நாம் இழந்து கொண்டிருக்கின்றோம். இது முதலாவது விடயம். இரண்டாவது தான் மாஷரா என்று சொல்லக்கூடிய குடும்ப வாழ்க்கை, சமூக வாழ்க்கை. இதுவும் மிக நீண்ட ஒரு தலைப்பு. அந்த குடும்ப வாழ்க்கை, சமூக வாழ்க்கை எடுத்துக்கொண்டோம் என்றால் நம்முடைய சமூகத்தார்களுடன், பிற சமூகத்தார்களுடன், நம்முடைய அண்டை வீட்டுக்காரர்களுடன் எவ்வாறு வாழ வேண்டும், அதற்கு பின்னால குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவி, பிள்ளை பெற்றோர், ஆசிரியர் மாணவர், இவ்வாறு நாங்கள் பார்க்கலாம் பல பிரிவுகள் இருக்கின்றன. 12:30 பயானையும் முடிக்கணும், ஒரு 20 நிமிஷம் தான் இருக்குது. அதுக்குள்ளால இன்ஷா அல்லாஹ் மிக சுருக்கமாக நாங்க பார்க்கலாம். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்ப வாழ்க்கையை இவ்வாறு வாழ்ந்தார்கள். ஏன் நான் இதை சொல்ல வருகிறேன் என்றா, இன்றைக்கு குடும்ப வாழ்க்கையில டிவோர்ஸ் மிக அதிகமாகி கொண்டிருக்குது. ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்னால் எங்களை காதால கேட்கவே முடியாது. திருமணம் முடித்த அந்த தம்பதியினர்கள் திருமணம் முடித்ததிலிருந்து மரணிக்குகின்ற வரைக்கும் அந்த 2 பேர் அந்த ஜோடி தான். அவங்க பிரிந்தாங்க, தலாக் சொல்லி விட்டார்கள், டிவோர்ஸ் பண்ணி விட்டார்கள், பசுகை எடுத்தார்கள் என்ற அந்த செய்தியை நாம் சிறிய வயதுல காதால கேட்கவே இல்லை. ஆனால் இப்பொழுது மிக அதிகமாக அது நடந்து கொண்டிருக்கிறது. அதற்குரிய காரணம் என்ன? ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினாங்க. ஏக காலத்துல 9 மனைவிமார்களுடன் வாழ்ந்தார்கள். நான் நபி என்று அதிகாரத்துடன் வாழல்ல, மாற்றமாக உண்மையான ஒரு கணவனாக நபி அவர்கள் வாழ்ந்தார்கள். அதனால முதலாவது நம்மிடத்துல வர வேண்டும், அல்லாஹ் எங்களுக்கு அமைத்து தந்திருக்க கூடியதை கல்வாட பொருந்திக் கொள்ளணும். எங்க ஒவ்வொருவருக்குரிய ஜோடியை அல்லாஹ் ஏலவே அவன் முடிவு செய்து விட்டான். இந்த வந்திருக்கிற சில பிரச்சனைகள் என்னண்டா, அந்த அல்லாஹுடைய தக்தீருடைய முடிவை ஏற்றுக்கொள்ளாதது தான். பலர் சொல்லுவாங்க திருமணத்திற்கு பின்னால, உங்களை விட நல்ல இடத்துல முடிச்சிருக்கலாம், உங்களை விட அழகான பெண்ணை எடுத்திருக்கலாம், உங்களை விட படிச்ச எத்தனையோ பேர்கள் எனக்கு பேசி வந்தாங்க, இந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்குது. அதனால் அந்த பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இந்த கதையை கதைக்கிறதுனால ஒன்றும் நடக்க போறதில்லை. முதலாவது என்ன, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு பொருந்தி கொண்டது, எனக்காக வேண்டி அல்லாஹ் ஏற்படுத்தியது இதுதான். நபியுடைய மிக தெளிவான ஹதீஸ், மின ஸஆதா, ஒரு மனிதனுடைய ஆகப்பெரிய அந்த தீவிரவித்தனத்தில் உள்ளது தான், அல்லாஹ் அவனுக்கு எதை முடிவு செய்தானோ அதை உளமாற மனமாற ஏற்றுக்கொள்ளோனும். சகாவத்தி ஆதம், ஆதமுடைய மகனுடைய துர்பாக்கிய நிலை தான் அல்லாஹுடைய தெளிவை விட்டு விடுவது. அல்லாஹுடைய எனக்கு தெரிவு செஞ்சது அது சரியில்லை, பொருத்தம் இல்லை, இதை விட அழகானது, நல்லது, படித்தது, வசதியானதை நான் அடைந்திருக்கலாம், மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அது முதலாவது நம்மிடத்திலே மாற்ற வேண்டிய மிக முக்கியமான ஒன்று. இரண்டாவது, நாங்கள் எதிர்பார்க்கிற எல்லாம் எல்லார்கிட்டையும் இருக்காது. நாங்கள் நினைக்கிறது எல்லாமே எல்லார்கிட்டையும் இருந்தால் உலக வாழ்க்கை அல்லது சொர்க்க வாழ்க்கை தான். அங்கே தான் எந்த குறையும் இல்லை, ஆண்களிடத்திலேயும் இல்லை, பெண்களிடத்திலேயும் இல்லை. உலகத்தில் மனிதர்களை அல்லாஹ் குறையுள்ளவர்களாகத்தான் படைத்திருக்கிறான். அவர்கள் ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம். அதனால் அந்த குறைகளை கண்டும் காணாமலும் மற்றவர்களுடைய குறைகளை பார்க்கும் பொழுது முதல்ல நான் என்னுடைய குறையை பார்க்கணும். என்னிடத்தில் என் மாத்திரம் தவறுகள், என்னிடத்தில் என் மாத்திரம் குறைகள், என்னுடைய பேச்சில, என்னுடைய அசைவுகள்ல, என்னுடைய நடவடிக்கைகள்ல நிறைய குறைகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். நான் எனது குறைகளை பார்த்தால் மற்றவர்களுடைய குறைகளை பார்ப்பதற்குரிய சந்தர்ப்பம் வராது. அதனால மனைவிமார்களிடத்தில் நிறைவுகளும் இருக்கும், குறைகளும் இருக்கும். நம்மிடத்திலேயும் நிறைவுகளும் இருக்கும், குறைகளும் இருக்கும். ஆனா அல்லாஹ் என்ன கூறுகின்றான், அந்த மனைவிமார்களுடன் நல்ல முறையில குடும்ப வாழ்க்கையை வாழுங்கள். எதையாவது ஒன்றை நீங்க வெறுப்பீங்க, இன்னும் எத்தனையோ கயிறுகளை நலவுகளை அந்த பெண்மணியிடத்தில் அல்லாஹ் வைத்திருப்பான். சில வேலை அழகத குறைவாக இருக்கும், ஆனா குணத்துல பூர்த்தியாக இருக்கும். சில வேலை படிப்பு கூடுதலாக இருக்கும், ஆனால் கட்டுப்படுற தன்மைகள் குறைவாக இருக்கும். இந்த படிச்ச ஒரு வகையான பெருமை, எனக்கு என்ன குறைவு, அவனை விட நான் கூட படிச்சிருக்கிறேன். அதனால எல்லாத்தையும் நூற்றுக்கு நூறு எதிர்பார்க்க முடியாது. அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகின்றான், எதையாவது ஒன்றை நீங்கள் வெறுக்கலாம், ஆனால் நீங்கள் விரும்பக்கூடிய பல நல்ல விடயங்களை அல்லாஹ் அந்த பெண்மணியிடம் வைத்திருப்பான். நபியுடைய ஹதீஸும் அதுதான், முக்மினா, ஒரு முக்மினான ஆண் இன்னும் ஒரு முக்மினான பெண்ணை குறை சொல்லி ஒதுக்கிவிட வேண்டாம். நீங்க ஒன்றை வெறுக்கிறீங்க, ஆனால் நீங்கள் விரும்பக்கூடிய பல குணங்கள், பல நடத்தைகள், பல நடவடிக்கைகள் அந்த பெண்மணியிடம் இருக்கும். அதனால் அவைகளை நீங்கள் பொருந்திக் கொள்ளுங்கள். நாம் எதை எதிர்பார்க்கிறோமோ அதையே மனைவிமார்களும் எங்களிடத்தில் எதிர்பார்ப்பாங்க. நாங்க என்ன எதிர்பார்க்கிறோம், எங்களோட மஹப்பத்தா இருக்கணும், எங்களோட அன்பா இருக்கணும், எங்களை வரவேற்கணும், எங்களுக்கு தேவையான சிறிய பெரிய ஹிஜமத்துகள் அவர்கள் செய்து தரணும், நான் போட்ட கோட்டை தாண்டக்கூடாது, நான் சொன்ன வேலையை செய்யாமல் இருக்கக்கூடாது என்றெல்லாம் நாங்கள் விரும்புகிற மாதிரி அந்த பெண்மணிகளுக்கும் சில விருப்பங்கள் இருக்கத்தான் செய்யும். இவர் இவருடைய உமாவோட நெருக்கமா இருக்கிறார், கண்டிப்பா பெற்றோர்களோட இருக்கணும். ஆனா மறுமுனையில் மனைவியோடும் இரக்கமாக இருக்கணும். கணவனுக்குள்ள ஆகப்பெரிய சவால் அதுதான். தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய தாயையும் ஒரே சமயத்துல சமாளிக்கிறது தான் ஆண்களுக்குள்ள ஆகப்பெரிய சவால். பெற்றோர்களை மதிக்கணும், அவர்களுடன் அன்பு இரக்கமாக இருக்கணும், மறுமுனையில மனைவியுடனும் அன்போட இரக்கமாக இருக்கணும். அவர்களுடைய பேச்சையும் கொஞ்சம் கேட்கணுமே. ஆனா இன்றைக்கு என்ன நடக்குது என்றா, நாங்க பேசுறத அவங்க கேட்கணும், அவங்க பேசுறத கேட்கறதுக்கு எங்களுக்கு சந்தர்ப்பம் இல்லை. அநேகமாக ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களுடைய பேச்சு இல்ல, கதைய கேட்டிருக்கிறாங்க. விரிவாக சொல்வதற்குரிய நேரம் இல்ல. ஹதீஸ் ஷரீஃபோட ஹதீஸே உம்மி ஜரஅந்து ஒரு நீளமான ஹதீஸ் வருது. 11 பெண்மணிகள் ஒரு இடத்துல ஒன்று சேர்ந்து தன்னுடைய கணவனை பற்றி உள்ளால் உள்ளபடி நல்லதோ கெட்டதோ அதை பற்றி சொல்வார்கள். அந்த ஹதீஸ் உம்மி ஸரஅ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்கிறார்கள், நபியிடத்துல மிக விரிவாக கூறுகிறார்கள். நபி அவர்கள் அந்த முழு சரித்திரத்தையும் அந்த 9 அல்லது மனைவிமார்களுடைய பேச்சையும் கேட்டுவிட்டு சொன்னார்கள், யா ஆயிஷா அன லகிக அபி ஸரஅன் லி உம்மி ஸரஅ. ஆயிஷா, அந்த 11 பேரில் ஆக நல்லவர் தான் உம்மு ஸரஅ என்ற பெண்மணி. அவருடைய கணவன் அபூ தர்ஆ என்ற அந்த ஆண் சஹாபி. நபியவங்க சொன்னாங்க, ஆயிஷா அனலக்கி அபூ தர்ஆ லி உம்மி தர்ஆ, எப்படி அபூ தர்ஆ என்பவர் உம்மு தர்ஆக்கு எவ்வளவு நல்ல கணவராக இருந்தாரோ அதே மாதிரி நான் உங்களுக்கு இருப்பேன். மனைவிமார்களுடைய பேச்சுகளை கேட்கணும், அவர்கள் பேசுவதை காது கொடுத்து கேட்கணும். அநேகமான பிரச்சனைகளுக்குரிய தீர்வு என்னன்னா, அவங்க யார்கிட்ட கொட்டுவாங்க அவங்களோட கல்கள். அதுல விசேஷமா இந்த பகுதியில இங்க காலையில நீங்க ஆண்கள் போறீங்க, இரவேல செலவேல மிட் நைட் ஆகும் வாரத்துக்கு, காலை முதல் மாலை வரைக்கும் இரவு வரைக்கும் அந்த சின்ன வீட்டுக்குள்ளதானே அவர்களுடைய காலம் கழியுது. அப்ப அவர்களும் நினைச்சு கொண்டிருப்பார்கள், கணவன் வந்ததோட அப்படி பேசணும் இப்படி பேசணும் அதை சொல்லணும் இதை சொல்லணும் என்று அவர்கள் நிறைய கற்பனை செய்து கொண்டிருப்பார்கள். ஆனா எங்கட செல ஆண்கள் வீட்டுக்கு வந்ததோட அவங்க தான் கேள்வி கேட்கறது, அதையும் நினைச்சு அதையும் செய்யல, இதையும் செஞ்சீங்க இப்படியும் செஞ்சீங்க. மேலான பெரியார்களே சகோதரர்களே, நாங்க பேசுறத கேட்கிற மாதிரி அவர்கள் பேசுவதையும் நாங்க கேட்கணும். எங்களுக்கு ஆத்திரம் வேகம் ரோஷம் வார மாதிரி அவர்களுக்கும் ஆத்திரமும் வேகமும் ரோஷமும் வரும். அதையும் நாங்க இனம் காணணும், அதையும் நாங்க சகித்துக் கொள்ளணும், அதையும் நாங்க பொருந்திக் கொள்ளணும் என்ற அளவுக்கு இந்த தெளிவான ஹதீஸ்ல வருது. புகாரில வரக்கூடிய ரிவாயத், ஒரு தடவை ஹலரத் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டுக்கு சென்றிருக்கிறார்கள். தற்செயலாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அங்கே வந்து விட்டார்கள். வளமையாக நபித்தோழர்களுடைய ஒரு பழக்கம் என்ன, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டுல நபி அவர்கள் இருக்கிற நேரத்துல தான் ஏதாவது அன்பளிப்பு பொருட்களை அனுப்பி வைப்பார்கள். அன்று வளமைக்கு மாற்றமாக யாரோ ஒரு ஆள் நபி அவர்களுக்கு ஒரு இனிப்பு பண்டத்தை அனுப்பி வைத்தார்கள். நபியுடைய மனைவிமார்களில் ஆக வயது குறைந்த மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தான். அதனால யாரோ கதவை தட்டினதோட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து தான் கதவை திறக்குகின்றார்கள். ஒருவர் ஒரு உணவு பதார்த்தத்தோட ஒரு பாத்திரத்தோட வாசல்ல நின்று கொண்டிருக்கிறார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எடுக்கத்தான் வந்தார்கள். வந்த உடனே ஒரு வகையான ரோஷம், வளமைய எங்கட வீட்டுல நபியவர்கள் இருக்கும் பொழுது தானே அன்பளிப்பு வரும், இன்னைக்கு வேறொரு சகோதரியுடைய வீட்டில் இருக்கும் பொழுது அன்பளிப்பு அனுப்பி வைத்திருக்கிறாங்க. ஒரு ரோஷத்தில் அந்த தட்டையில் ஓங்கி அடிக்கின்றார்கள். அந்த தட்டை உடைந்து துண்டு துண்டாக ஆகி அதில் உள்ள உணவு பதார்த்தங்கள் கீழே சிதறி விடுகின்றது. பாருங்க முக்கியமான இடம், நபி அவங்க அமைதி, மனைவிக்கு ரோஷம் வருதா கோபம் வருதா வேகம் வருதா, அப்ப நாங்களும் வேகம் அடைந்து நாங்களும் ரோஷப்பட்டா தான் வேற இடத்துல போய் முடிகிறது. சவுதியினுடைய மிக முக்கியமான ஒரு ஜட்ஜ், ஒரு 35-40 வருஷமாக ஜட்ஜாக இருந்தவர், அவர்கிட்ட நூற்றுக்கணக்கான கேஸ்கள் வந்திருக்குது. அவர்கிட்ட கேட்கிறாங்க, அதிகமான திருமணம் முடித்த ஜோடிகளுக்கு மத்தியில் டிவோர்ஸ் ஏற்படுத்துவதற்குரிய காரணம் என்ன? அவர் சொன்னார், ரெண்டே ரெண்டு காரணம், ஆண்களுடைய அவசர புத்தி, பெண்களுடைய மடத்தனமான பதில். ஆண்கள் அவசரப்படுத்துறது ஒன்று, பேசினா நாங்களும் பேசணும் நினைக்கிறாங்க, இல்லாட்டி அவங்க எங்களை தலைக்கு மேல ஏறிடுவாங்க என்று ஒரு சிலர் நினைக்கின்றார்கள். பிலர் ஹதரத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருக்கிறார்கள். அவங்களுக்கு தெரியுது ஆயிஷாக்கு கோபம் வந்துருச்சு, ஒரு வகையான ரோஷம் வந்திருக்குது. இந்த நேரத்துல நானும் ரோஷப்படக்கூடாது வேகப்படக்கூடாது. வந்தவர்கிட்ட சொன்னாரு, கொஞ்சம் நீங்க அவங்களோட பாத்திரத்தை உடைச்சிட்டாங்க, உங்களுக்கு நல்ல பாத்திரம் கொடுத்தாரு, இந்த வீட்டுக்குள்ள போய் நல்ல பாத்திரத்தை எடுத்து கொண்டு வந்து சிதறிய உணவுகளை இன்னும் ஒரு பாத்திரத்துல கூட்டி எடுத்து அந்த பாத்திர துண்டுகளை ஒரு மூலையில கூட்டி வைத்து விட்டு அவரை அனுப்பும் போது ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, காரத் உம்முக்கும், உங்களோட உம்மாவுக்கு இன்றைக்கு ரோஷம் வந்துருச்சு. கமகார சாரா அலா ஹாஜர், எப்படி சாரா அலைஹி ஸலாத்து வஸலாம் இப்ராஹிம் அலைஹி ஸலாம் அவர்களுடைய மனைவி ஹாஜர் அலைஹி ஸலாமின் மீது ரோஷப்பட்ட மாதிரி அவங்களோட உம்மா ஆயிஷாவுக்கு ரோஷம் வந்துருச்சு. அவ்வளவு தான் நபி அவங்களும் பேசிக்கிறது, என்ன ஆயிஷா நீங்க செய்வீங்க, இப்படியா மடத்தனமா செய்யறது, வீட்டுக்குள்ள வந்து செஞ்சாலும் சரி அவரை முன்னால வச்சுக்கொண்டு இப்படி கையில அடித்தது பிழத்தானே. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசல்ல, ஏன் அவங்களுக்கு வேகம் வருதா அவர்களுக்கு ரோஷம் வருதா, நாங்க கொஞ்சம் அமைதியாகணும், அவர்கள் ஏதாவது தவறு செஞ்சிட்டாங்களா மன்னிக்கணும், மன்னிப்பு கேட்டா மன்னிப்பு கொடுக்கணும், எங்களால தவறு நடந்தா நாங்களும் மன்னிப்பு கேட்கணும். நாங்களும் மலக்குமார்கள் அல்ல அல்லவா? ஆண்களாலும் தவறு நடக்கலாம், ஆண்களாலும் சில நேரங்களில் மிஸ்கள் நடக்கலாம். அவர்கள் மன்னிப்பு கேட்கணும் என்று விரும்புகின்ற நாங்கள் மன்னிப்பு கேட்கணும் என்று அவர்கள் விரும்பினாதல் என்ன இருக்குது? ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தன்னுடைய சில பேச்சுக்களை வாபஸ் வாங்கிக்கிறாங்க. விரிவாக சொல்ல நேரம் இல்ல. மதீனாவுக்கு வந்த நேரத்தில் மதீனத்து மக்கள் மகரந்த சேர்க்கை செய்து கொண்டிருந்தார்கள். நபி அவர்கள் சொன்னாங்க, இதை செய்யறதுனால பெரிய வருமானம் வரும் என்று நான் தான் நினைக்கல. அடுத்த வருஷம் அதை விட்டுட்டாங்க. இப்பொழுது வளமையை விட வருமானம் குறைந்து விட்டது. முஸ்லிம்ல வார அறிவாயர் சொன்னார்களையா ரசூலல்லாஹ், நீங்க சொன்னதுனால மகரந்த சேர்க்கையை நாங்க விட்டுட்டோம், வருமானம் குறைஞ்சிருச்சு. என்ன சொன்னாங்க நபி அவர்கள், அன்தும் அஅலமு பி உமூரி துனியாக்கும், உங்களோட துனியாவுடைய விடயத்தை என்ன விட நீங்க தான் நல்லா விளங்கி வச்சிருக்கிறீங்க. என்ன எனக்கு கூட இந்த விவசாயத்தை பத்தி தெரியாது. அதனால இதான் அமர்த்துக்கும் விஷயின் தீனுக்கும் பகுதூபிகி மத்தத்தாத்தும், தீனுடைய விஷயத்தை நான் சொன்னா அதை நீங்க எந்த அளவு எடுத்துக்கொள்ளுங்க. துனியாவுடைய விஷயத்தை சொன்னா உமூரி துனியாக்கும், உங்களோட துனியாவுடைய விடயங்கள் உங்களைத்தான் நீங்க நல்லா அறிந்திருக்கிறீங்க. ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சொன்னது பிழை என்பதை ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு அதிகமான இடங்கள்ல ஏற்றுக்கொள்றது இல்ல. நான் சொன்னா சரி, நான் வாபஸ் வாங்க மாட்டேன், நான் சொன்னதை திருப்பி எடுக்க மாட்டேன். இந்த பிடிவாதத்தினால தான் எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கு பிரிந்து வாழ்கிறார். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப வேகமானவர், எங்களுக்கு தெரியும். அவர்கள் ஒரு பாதையில போனா ஷைத்தானுக்கே தைரியம் இல்ல, அவன் இன்னொரு பாதையில போவான். ஆனால் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த வேகத்தை மற்றவர்கள்ட்ட மனைவிக்க காட்டல. ஒரு தடவை சஹாபாக்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஹதரத் உமருடைய காலத்துல ரலியல்லாஹு அன்ஹு திருமணத்திற்கு கொடுக்கிற மகரம் மிச்சம் கூடுதலா கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஹதரத் உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், லா துகாலு ஃபி முஹூரி நிசா, பெண்களுக்கு கொடுக்கிற மகர மிச்சம் கூட்டி கொடுக்காதீங்க, அதிகமாக கொடுக்காதீங்க. அப்போ ஒரு பெண்மணி இந்த சபையிலிருந்தே எழும்பினாங்க, யா அமீரல் முஃமினீன், அல்லாஹு யுஸீனா வ துஹரிமுனா அன்த, அல்லாஹ் எங்களுக்கு தருவதற்கு தயார், உங்களுக்கு இஷ்டம் இல்ல போல, உங்களுக்கு விருப்பம் இல்ல போல. ஹதரத் உமர் கேட்டாங்க, தாயே என்னத்தை சொல்ல வாரீங்க? இல்ல குர்ஆன்ல அல்லாஹ் கூறுகின்றான், வ ஆதைதும் இஹ்தாஹுன் கின்தாரன் ஃபலா தாக்ஹுதூ மின்ஹு ஷைஆ, அந்த பெண்மணிகளுக்கு நீங்க பெரிய ஒரு அதாவது தங்க குமியலை கொடுத்தாலும் அவர்களிடமிருந்து எதையும் நீங்க திருப்பி எடுக்காதீங்க. அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகின்றான், அல்லாஹ் கொடுக்க சொல்கின்றான், உங்களுக்கு விருப்பம் இல்ல போல. அந்த கேட்டவுடன் அந்த சபையிலேயே ஹதரத் உமர் ரலியல்லாஹு சொன்ன, பெண்மணி சரியாக சொல்லிவிட்டால் என்று ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூறியிருக்கிறார்கள். எங்கட நிறைய மஷூராக்கள் பிரச்சனை வாரதே இதுதான், நான் சொன்னதை எடுக்கல்ல, என்னுடைய கருத்தை எடுக்கல்ல, அவருடைய கருத்தை எடுத்துட்டாங்க. மேலான பெரியார்களே சகோதரர்களே, தவறுகள் வந்தாலும் ஏற்றுக்கொள்வோம், மனைவி தவறு செய்தாலும் அதையும் ஏற்றுக்கொள்வோம். நான் அப்படி செய்யவில்லை என்றால் பிடிவாதம் பிடிக்க கூடாது, இல்ல நீங்க செஞ்சீங்க, நான் பார்த்தேன், என்னுடைய கண்ணால கண்டேன், நீங்க பேசினத காதால கேட்டேன். எந்த அளவுக்கு இந்த ஹதீஸ் ஷரீஃபுல வருது, ஹதரத் ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் ஒரு மனிதன் திருடுவதை கண்டாங்க. ஹதரத் ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் சொன்னாங்க, சரத்தை திருடிட்டீங்க. அவர் சொன்னாரு, ஆமன்து பில்லாஹி அல்லதி லா இலாஹா இல்லல்லாஹு கைருஹு மா சரத்து, நான் ஈமான் கொண்ட அந்த இறைவனின் மீது சத்தியமாக நான் திருடல்ல. நபிமார்கள் பொய் சொல்லவும் மேலா, பொய் சொல்லவும் முடியாது. அப்ப ஹதரத் ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம், நான் நபி, நான் பொய் சொல்ல மாட்டேன், என்னுடைய கண் கண்டது பிழை இல்லன்னு சொல்லல. என்ன சொன்னார்கள், அல்லாஹு அக்பர், ஆமன்து பில்லாஹி வ கத்தப்து நஃப்ஸி, நான் அல்லாஹ்வை ஈமான் கொண்டேன், நான் என்ன பொய்படுத்துகின்றேன், என்னுடைய கண் தவறா பார்த்திருக்கும், நான் பார்த்தது பிழை போல, மேலாம் பெரியார்களே சகோதரர்களே, சாதாரணமான ஒராள்கிட்ட கூட நபிமார்கள் இப்படி நடந்து கொண்டார்கள் என்றால் நம்முடைய மனைவிமார்கள் கூறுகிறார்கள், நான் செய்யல்ல குடும்பத்தார்களை கூப்பிடுங்க, எங்களை கூப்பிடுவோம், விசாரிப்போம். மேலான பெரியார்களே சகோதரர்களே, இதன் மூலம் தான் குடும்பங்கள்ல பிளவுகளும் பிரிவுகளும் ஏற்படுகின்றது. அதனால மன்னிப்பு கேட்டா மன்னிப்பு கொடுப்போம். குரான் வருது, கண்டுகொள்ளாமல் விட்டு விடுங்கள், மன்னியுங்கள். அதனால் அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்க விரும்புற மாதிரி நீங்கள் மன்னிப்பதை மற்றவர்களும் விரும்புவாங்க தானே. மற்றவர்கள் நீங்க மன்னிச்சா அல்லாஹ் அவளை மன்னிப்பான். அப்ப நபி அவர்கள் ஒரு ஹதீஸ்ல ஒரு ஆள் வந்து கேட்கிறாரு, யா ரசூலல்லாஹ் கம் ஆஃபுவானில் ஹாதின், இந்த வேலை செய்யற வேலை காரண நான் எத்தனை தடவை மன்னிக்கணும்? நபி அவங்க சொன்னாங்க, தாஃபூ அனில் ஹாதினி குள்ளையோ மின் சபீன மர்ரா. உங்கள்ட்ட வேலை செய்யற வேலைக்காரர், உங்கள்ட்ட வேலை செய்யற ஊழியனா ஒரு நாளைக்கு 70 தடவை மன்னிங்க. ஒரு நாளைக்கு 70 தடவை எங்கள்ட்ட வேலை செய்யறவர்களை மன்னிக்க சொன்னா, எங்களோட மனைவிமார்கள் வேலைக்காரர்கள் அல்ல, அவர்கள் எங்களோட லைஃப் பார்ட்னர், எங்களோட வாழ்க்கை துணைவி, எங்களோட சேர்ந்து வாழக்கூடிய அந்த பெண்மணி, அவர்களை எத்தனை தடவை நாங்க மன்னிக்கணும்? இப்ப இன்னும் பல வழிகள்ல நாங்க இங்க எங்களோட நாடுகள்ல வீட்டிலிருந்து வெளியில வந்தா பல இடங்கள்ல சொல்லி கூறுகிறோம். மார்க்கெட்ல, பஜார்ல, பஸ்ல, ட்ரெயின்ல, எங்கெங்கயாவது ஏதாவது பை மிஸ்டேக் நடந்துட்டா சொல்லி மன்னிச்சுக்கோங்க. ஆனா இவங்க எல்லார்ட்டையும் மன்னிப்பு எங்களை கேட்கலும், எங்களோட வயசு எங்களை கேட்கலாதான். நாங்க ஏதாவது ஆத்திரப்படுற மாதிரி பேசினோம் வெளியில வந்து, சொரி டார்லிங் நான் தவறுதலா பேசிட்டேன், ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் உண்டு, சொரி மன்னிச்சுக்கோங்க. நீங்க இன்றைக்கு மிச்சம் நான் பேசின பேச்சால நீங்க கவலைப்பட்டிருப்பீங்க, மன்னிச்சுக்கோங்க. ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் உண்டு, ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் உண்டு. மேலான பெரியார்களே சகோதரர்களே, இதுல ஷைத்தான் எங்களோட விளையாடி கொண்டிருக்கின்றான். இந்த மாதிரி நாங்க செஞ்சா அவர்கள் எங்களை தலைக்கு மேல ஏறுவாங்க நாங்க நினைக்கிறோம். இல்ல, அதற்கு மாற்றமாக நாங்க மன்னிக்க மன்னிக்க நாங்க அவர்களுடைய பேச்சுகளை ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் உள்ள அந்த உறவு இன்னும் பலமாக ஆகும். அதோட இரவுக்கு வீட்டுக்கு வர நேரத்துல அவர்கள் சிரமையில ரொம்ப சிரமப்பட்டு இருப்பாங்க. எங்களுடைய பெருமாள் பிள்ளைகளுடைய பெருமாள் மகள் மகன்மார்கள் இது எல்லாத்தையும் செய்யணும். சிலவேல் அவர்கள் அங்கே உறங்கி விட்டாலும் அதை நாங்க பெருசா எடுக்கிறல்ல. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியில ரொம்ப தாமதித்து தன் இஷா தொழுவார்கள். அந்த இஷா தொழுதுட்டு வீட்டுக்குள்ள வரும் பொழுதே ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா நபி அவர்களை கண்டவுடன் ஒரு கவியை பாட ஆரம்பிப்பாங்க. லனா ஷம்சுன் லனா ஷம்சுன் வலில் ஆஃபாகி ஷம்சுன் வ ஷம்ஸி கைரும் மின் ஷம்ஸி ஸமாஇ فإن الشمس تطلع بعد الفجر وشمسي تطلع بعد العشاء. நபியவர்களை கண்டவுடன் சொல்வார்கள், லனா ஷம்சுன் வலில் ஆஃபாகி ஷம்சுன், எனக்கும் ஒரு சூரியன், முழு உலகத்திற்கும் ஒரு சூரியன், ஒவ்வொரு நாளும் உதயமாகி கொண்டிருக்கிறது, ஆனால் என்னுடைய சூரியன் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துடைய சூரியனை விட சிறந்தவர்கள். ஏன் உலகத்துடைய சூரியன் உதயமாகிறதே ஃபஜ்ருக்கு பின்னால, ஆனால் என்னுடைய சூரியன் உதயமாகிறதே இஷாவுக்கு பின்னால. வீட்டுக்கு வரும் பொழுது அவ்வளவு சந்தோஷமா வருவாங்க, அவ்வளவு மகிழ்ச்சியோட வருவாங்க. வெளியில் உள்ள பிரச்சனைகளை வைத்துக் கொண்டு மனைவியிட்ட நபியவர்கள் படித்திருக்க மாட்டாங்க. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே சகோதரர்களே, அதனால இறுதியாக மனைவிமார்கள் என்றால் நாங்கள் நினைக்கிற மாதிரி அவர்களுடன் நடக்கலா. நபியவர்கள் வபாத்துக்கு முன்னால 3 நாளைக்கு முன்னால செய்த அறிவுரைகளில் ஆக முக்கியமான அறிவுரை தான் இத்தகுல்லாக பெண்களுடைய விடயத்தில் அல்லாஹ்வ பயந்து கொள்ளுங்க. கயாம நாள் அல்லாஹ் கிட்ட கேட்பான். இன்றைக்கு உங்களோட மாமா உங்களோட மச்சான்மார் கேட்க மாட்டாங்க பயம், நீங்க டிவோர்ஸ் பண்ணிடுவீங்க, நீங்க அவங்கள மகள சகோதரியை விட்டுடுவீங்க, பயப்படுவாங்க. ஆனா அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க. நீங்கள் நடந்து கொண்ட ஒவ்வொரு விடயங்களை பற்றியும் கயாமத்துடைய நாளையில் உங்கள்கிட்ட விசாரிப்பான் என்பதை நபி அவர்கள் வஃபாத்துக்கு மூணு நாளைக்கு முன்னால சொல்லி இருக்கிறார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால குடும்ப வாழ்க்கை என்பதும் ஷரியாவுல உள்ளது. எப்படி நபி அவர்கள் தொழுத மாதிரி, நபி அவர்கள் ஹஜ் செய்த மாதிரி, நபி அவர்கள் வாழ்ந்த மாதிரி வாழணும். அந்த இந்த படங்களை பார்த்துக்கொண்டு உலகத்தில் நடக்கிறது எல்லாம் அது படத்தனி நடிக்கிறாங்க. நடிக்கிறவர்களுடைய அதாவது பர்சனல் வாழ்க்கையில இன்பம் இல்ல, சூசைட் பண்றாங்க. அதை பார்த்துக்கொண்டு எங்கட மனைவி அப்படி இருக்கணும், எங்கட மனைவி இப்படி இருக்கணும், அந்த வாழ்க்கை இன்பமாக இருக்காது. அதை விட்டு விட்டு நபி அவர்கள் சொன்ன மாதிரி, நபி அவர்கள் வாழ்ந்த மாதிரி, நபி தோழர்கள் வாழ்ந்த மாதிரி நாங்கள் வாழ்ந்தோம்டா எங்கட வாழ்க்கை இன்பமாக சந்தோஷமாக அமையும். அந்த அடிப்படையில் நாங்கள் வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தோஃபீக் செய்வானாக. ஆகவே அல்லாஹ் நம் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நம்முடைய பெற்றோர்கள், உற்றார்கள், உறவினர்கள், முழு உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களோட குடும்ப வாழ்க்கையை சந்தோஷமாக ஆக்கி வைப்பாயாக. நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி நம் அனைவர்களுக்கும் ஜன்னத்தில் சொர்க்கத்தை தந்திருவாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ரஹ்மத்க யா அர்ஹமர் ராஹிமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.